வணக்கம் லிசனர்ஸ், இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கருடைய பர்த்டே அப்படின்றதுனால, அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்றதுனால, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேச்சும் எழுத்தும் நூல் தொகுப்பு தொகுதி 37 ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி ரீட் பண்ணலாம். அதில் 157 பகுதியை படிக்கலாம். இந்தியாவில் ஜனநாயகத்துக்குள்ள வாய்ப்பு வளங்கள் அப்படின்றத வந்து நம்ம படிக்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாட்காஸ்ட் சர்க்கியூட்.
இந்தியாவில் ஜனநாயகத்துக்குள்ள வாய்ப்பு வளங்கள். நான் பேசுவதற்கு தரப்பட்டுள்ள பொருள் இந்தியாவில் ஜனநாயகத்துக்குள்ள வாய்ப்பு வளங்கள் யாவை என்பதாகும். தங்கள் நாடு ஏற்கனவே ஜனநாயகத்தை பெற்றுவிட்டதாக பெரும்பாலான இந்தியர்கள் மிகுந்த பெருமிதத்தோடு பேசுகின்றனர். ராஜ்ய முறையில் இந்தியாவை கௌரவிப்பதற்காக நடத்தப்படும் விருந்தில் அமர்ந்து பேசும்போது அயல்நாட்டினரும் மாபெரும் இந்திய பிரதமரை பற்றியும் மாபெரும் இந்திய ஜனநாயகத்தை பற்றியும் வானலாவ புகழ்ந்து பேசுகின்றனர். இதிலிருந்து குடியரசு இருக்கும் இடத்தில் ஜனநாயகமும் இருக்கும் என்று எத்தகைய வாதத்துக்கும் இடம் தராமல் கருதப்படுகிறது. இதேபோல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்றம் இருக்குமிடத்தில் ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளால் சட்டங்கள் இயற்றப்படும்போது, வேறு விதமாக சொன்னால், ஜனநாயகம் ஓர் அரசியல் கருவியாக கருதப்பட்டு அந்த அரசியல் கருவி எங்கு இருக்கிறதோ அங்கு ஜனநாயகம் இருக்கும் எனலாம். இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறதா அல்லது இல்லையா, உண்மை என்ன? ஜனநாயகத்தை குடியரசுடனும் நாடாளுமன்ற அரசாங்கத்துடனும் இணைத்து பேசும் குழப்பம் நீடிக்கும் வரை இந்த கேள்விக்கு ஆக்கப்பூர்வமாக பதிலளிக்க முடியாது. ஜனநாயகம் என்பது குடியரசிலிருந்தும் அதேபோல் நாடாளுமன்ற அரசாங்கத்திலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டது. ஜனநாயகத்தின் வேர்கள் அரசாங்க வடிவத்திலோ நாடாளுமன்ற அல்லது இதர வடிவங்களிலோ பொதிந்திருக்கவில்லை. ஜனநாயகம் என்பது அரசாங்க வடிவத்திற்கு அப்பாற்பட்டது. இது முக்கியமாக இணைந்து வாழும் ஒரு வகையான பாணி. ஜனநாயகத்தின் வேர்களை சமூக உறவு முறையிலும் சமுதாயத்தின் அடித்தளமாக விளங்கும் மக்களது ஒன்றிணைந்த வாழ்க்கை முறையிலும் தான் தேடி காண வேண்டும். சமுதாயம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? இரத்தின சுருக்கமாக கூறினால், நாம் சமுதாயத்தை பற்றி பேசும்போதே அதன் இயல்பை கொண்டே அதை புரிந்து கொள்கிறோம். இந்த ஒற்றுமையை ஒட்டி தோன்றும் இயல்புகள் போற்றுதற்குரிய பொதுநல நோக்கும் ஆக்கமும் மக்களின் லட்சியங்களில் விசுவாசமும் பரஸ்பர பரிவும் ஒத்துழைப்பும் கொண்டவையாகும். இந்திய சமுதாயத்தில் இந்த குறிக்கோள்களை காண முடியுமா? லட்சியங்களை எதிர்பார்க்க இயலுமா? இந்திய சமுதாயம் வெறும் தனிநபர்களை கொண்டதல்ல, அது எண்ணற்ற ஜாதிகளை கொண்டுள்ளது. அவை தமது வாழ்க்கையில் தனித்தன்மை வாய்ந்தவை. தம்முள் பகிர்ந்து கொள்வதற்கு பொது அனுபவத்தை அவை பெற்றிருக்கவில்லை. பந்தம், பாசம், பரிவு என்னும் பிணைப்பு எதுவும் அவற்றிடம் இல்லை. இந்த யதார்த்த உண்மைக்கு மேல் விவாதிப்பதற்காக விஷயம் எதுவும் இல்லை. சாதி அமைப்பு முறை இருந்து வருவது சமுதாய லட்சியங்களோ ஜனநாயகமோ இல்லை என்பதை காட்டுவதாகும். இந்திய சமுதாயம் சாதி அமைப்பு முறையில் பெரிதும் முற்றி போயிருக்கிறது. இதனால் எல்லாமே சாதி அடிப்படையில்தான் நடைபெறுகின்றன. இந்திய சமுதாயத்துக்குள் நுழைந்து பாருங்கள். சாதியை அதன் அப்பட்டமான அந்த சுயப்பிரகாசமான வடிவத்தில் நீங்கள் காண்பீர்கள். ஓர் இந்தியன் இன்னொரு இந்தியனுடன் அமர்ந்து உண்ணவோ திருமணம் செய்யவோ செய்து கொள்ளவோ முடியாது. ஏனென்றால் அவன் அல்லது அவள் அவனது அல்லது அவளது சாதியை சேர்ந்தவர்கள் அல்லர். ஓர் இந்தியன் இன்னொரு இந்தியனை தொட முடியாது. ஏனென்றால் அவன் அல்லது அவள் அவனது அல்லது அவளது சாதியை சேர்ந்தவன் அல்ல அல்லது சேர்ந்தவள் அல்ல. அரசியலில் புகுந்து பாருங்கள், அங்கேயும் சாதி வெறி தலைவிரி தாடுவதை பார்ப்பீர்கள். ஓர் இந்தியன் தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்கிறான்? அவன் தனது சொந்த சாதியை சேர்ந்தவனுக்கே வாக்களிக்கிறான், வேறு யாருக்கும் அல்ல. இந்திய தேசிய காங்கிரஸ் கூட இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் செய்வதை விட சாதியை தேர்தல் காரியத்துக்கு பயன்படுத்தி கொள்கிறது. தொகுதிகளில் சமூக இயல்பை மனதில் கொண்டு அதன் வேட்பாளர்கள் பட்டியலை பாருங்கள். அதில் நீங்கள் என்ன காண்பீர்கள்? ஒரு தொகுதியில் எந்த சமூகத்தினர் அல்லது சாதியினர் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அந்த சமூகத்தை அல்லது சாதியை சேர்ந்தவர்களையே காங்கிரஸ் தனது வேட்பாளர்களாக நியமிப்பதை காண்பீர்கள். சாதிகள் இருந்து வருவது குறித்து வெளிக்கு காங்கிரஸ் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக குதித்து குரல் எழுப்பினாலும் உண்மையில் அது சாதி அமைப்பு முறையை வானலாவ தூக்கி பிடித்து ஆதரித்து வருவதை பார்க்கலாம். தொழில்துறைக்குள் நுழைந்து பாருங்கள், அங்கு என்ன காண்பீர்கள்? மிக அதிகமாக ஊதியம் பெறுபவர்கள் அனைவரும் அந்த தொழிலை நடத்தும் தொழிலதிபரின் சாதியை சேர்ந்தவர்களாக இருப்பதை பார்ப்பீர்கள். ஏனையோர் ஏணியின் மிக அடித்தட்டில் மிகவும் பரிதாபமான முறையில் ஒட்டி கொண்டிருப்பதை காண்பீர்கள். வணிகத்துறையில் சென்று பாருங்கள், அங்கும் இதே காட்சியைத்தான் காண்பீர்கள். அந்த வாணிக மாளிகை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட சாதியின் கூடாரமாக இருப்பதையும் மற்றவர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது என்று எழுதப்பட்ட பலகை அங்கு கதவுகளில் தொங்குவதையும் பார்ப்பீர்கள். தானதமும் துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று அல்லது இரண்டு விதிவிலக்குகள் தவிர இந்தியாவில் அறக்கொடை முழுவதும் வகுப்புவாத சாயம் பூசப்பட்டதாக இருப்பதை காண்பீர்கள். ஒரு பார்சி இறந்தால் அவன் தனது பணத்தை பார்சிகளுக்கே விட்டு செல்கிறான். ஒரு ஜைன மதத்தவன் இறந்தால் அவன் தனது பணத்தை ஜைனர்களுக்கே விட்டு செல்கிறான். ஒரு மார்வாடி இறந்தால் அவன் தனது பணத்தை மார்வாடிகளுக்கே விட்டு செல்கிறான். ஒரு பிராமணன் இறந்தால் அவன் தனது பணத்தை பிராமணர்களுக்கே விட்டு செல்கிறான். ஆக இவ்வாறு சமூகத்தில் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு அரசியலிலோ தொழில்துறையிலோ வணிகத்துறையிலோ கல்வித்துறையிலோ கதவுகள் திறந்து விடப்படாமல் மூடப்பட்டே உள்ளன. சாதி அமைப்பு முறையில் பெரிதும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு குழி தோண்டக்கூடிய வேறு சில விசேட அம்சங்கள் உள்ளன. இவற்றில் ஒன்று படிநிலையிலான ஏற்றத்தாழ்வு எனப்படுகிறது. சாதிகள் அவற்றின் அந்தரங்கத்தில் சமத்துவமானவை அல்ல. அவை ஒன்றின் மேல் ஒன்று ஏறியிருக்கின்றன. அவை பரஸ்பரம் ஒன்றன் மீது ஒன்று போட்டியிடும் பொறாமையும் கொண்டுள்ளன. அது ஏறுமுகமான காழ்ப்பாகவும் இறங்குமுகமான வெறுப்பாகவும் உள்ளது. சாதி அமைப்பின் இந்த அம்சம் மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. அது விருப்பார்வமுள்ள பயனுள்ள ஒத்துழைப்பை அழிக்கிறது. சாதியும் வர்க்கமும் ஓர் அம்சத்தில் வேறுபடுகின்றன. சாதி அமைப்பு முறையில் போல் வர்க்க அமைப்பு முறையில் முற்றிலும் ஓரம் கட்டும் போக்கு இல்லை. இது சாதி அமைப்பு முறையிலுள்ள இரண்டாவது தீய அம்சமாகும். இத்துடன் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையும் சேர்ந்து கொள்கிறது. இரண்டு சாதிகளிடையே செயலூக்கமும் பிரதிபலிப்பும் ஒருதரப்பாக அமைந்திருப்பதில் இது வெளிப்பட காணலாம். மேல் சாதி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழியில் செயல்படுகிறது. வேறுபட்ட ஒரு சாதியிலிருந்து உத்வேகம் பெறவும் அதற்கு ஈடாக உத்வேகம் அளிக்கவும் நியாயமான வாய்ப்பு கிட்டாத போது அது சிலரை எஜமான்களாகவும் மற்றவர்களை அடிமைகளாகவும் பேணி பயிற்றுவித்து வளர்க்கிறது. பல்வேறு வகையான வாழ்க்கை அனுபவங்களை சுதந்திரமாக பரிமாறிக்கொள்வது நிறுத்தப்படும்போது ஒவ்வொரு கட்சியின் அனுபவமும் அதன் அர்த்தத்தை இழக்கிறது. அது சமுதாயத்தை சலுகை பெற்ற வர்க்கமாகவும் அடிமைப்பட்ட வர்க்கமாகவும் பிரிக்கிறது. இத்தகைய பிரிவினை சமூக நசிவை தடுக்கிறது. சாதி அமைப்பு முறைக்கு மூன்றாவது இயல்பு ஒன்று இருக்கிறது. ஜனநாயகத்தின் ஆணிவேர்களையே அடிவேர்களையே வெட்டி தள்ளும் ஒரு தீமையை அது தன்னுள் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதி ஒரு குறிப்பிட்ட தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்பது சமுதாயம் நிலையான முறையில் நிறுவப்பட்டுள்ளது என்பதில் ஐயமில்லை. அனைவரும் இயல்பாக தங்களுக்குள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றபடியும் மற்றவர்களுக்கு பயனுள்ள முறையிலும் பயனாற்றுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த தகுதிகளையும் திறமைகளையும் கண்டறிவதும் சமூகத்துக்கு பயனுள்ள முறையில் அவர்களை பயிற்றுவிப்பதும் சமுதாயத்தின் கடமையாகும். ஆனால் மனிதனிடம் எல்லையற்ற ஆற்றல்கள் குவிந்துள்ளன. அவை அவனது பண்புகளை விரிந்துரைக்கின்றன. ஒரு சமுதாயம் ஜனநாயக பூர்வமானதாக இருக்க வேண்டுமென்றால் அந்த தனிநபரின் அனைத்து ஆற்றல்களையும் பயன்படுத்தி கொள்வதற்கு அது வழிவகுக்க வேண்டும். சமுதாயத்தை அடுக்குகளாக பிரிப்பது தனிநபரின் வளர்ச்சியையும் வேண்டுமென்றே குன்ற செய்வதாகும். இவ்வாறு செய்வதன் ஜனநாயகத்துக்கு வேண்டுமென்றே குன்ற செய்யும் நடவடிக்கையாகவே இருக்கும். சாதி அமைப்பு முறைக்கு எவ்வாறு முடிவு கட்டுவது? இதற்கு குறுக்கே நிற்கும் முதல் இடையூறு படிநிலை முறையில் அமைந்த ஏற்றத்தாழ்வாகும். இதுவே சாதி அமைப்பு முறையின் உயர்நிலையாக உள்ளது. மக்கள் இரண்டு வர்க்கத்தினராக, அதாவது மேல்தட்டு வர்க்கத்தினர் கீழ்தட்டு வர்க்கத்தினர் என்ற முறையில் பிரிந்திருந்தால் கீழ்தட்டு வர்க்கத்தினரை ஒன்று சேர்த்து மேல்தட்டு வர்க்கத்தினர் எதிர்த்து போராடுவது எளிதாக இருக்கும். ஆனால் ஒரே சீராக கீழ்தட்டு வர்க்கத்தினர் இல்லை. மாறாக கீழ்தட்டு வர்க்கத்தினர் மிகவும் கீழ்தட்டு வர்க்கத்தினர் என்று அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். கீழ்தட்டு வர்க்கத்தினர் மிகவும் கீழ்தட்டு வர்க்கத்தினருடன் சேர முடியாது. ஏனென்றால் மிகவும் கீழ்தட்டு வர்க்கத்தினரை உயர்த்துவதில் தான் வெற்றி பெற்றால் தனக்கும் தனது சாதிக்கும் தரப்பட்டுள்ள உயர்நிலையை இழக்க நேரிடும் என்று கீழ்தட்டு வர்க்கத்தினர் அச்சமடைகிறான். இரண்டாவது இடையூறு ஒன்று உள்ளது. பொது நன்மை எது என்று தெரிந்து கொள்ள முடியாததால் இந்திய சமுதாயம் ஒன்றுபட்ட நடவடிக்கையை எடுக்க முடியாததான் அது. வாழ்க்கையின் முடிவு பற்றி அறிந்திருப்பதில்தான் சமுதாயத்தின் சீரமைப்பு சார்ந்துள்ளது என்று பிளாட்டோ கூறுகிறார். வாழ்க்கையின் முடிவு பற்றி அறிந்திருப்பதில்தான் சமுதாயத்தின் சீரமைப்பு சார்ந்துள்ளது என்று பிளாட்டோ குறிப்பிடுகிறார். வாழ்க்கையின் முடிவை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அதன் சிறப்பை நாம் அறிந்திருக்கவில்லை என்றால், விபத்தின் பிடியில்தான் சலனத்தின் பிடியில்தான் நாம் இருப்போம். முடிவில் நன்மையை நாம் அறிந்திருந்தாலொழிய தெரிந்திருந்தாலொழிய நாம் எத்தகைய சாத்தியக்கூறுகளை மேம்படுத்த வேண்டும் என்பதை விவேகமான முறையில் தீர்மானிப்பதற்கு நம்மிடம் வழிகாட்டும் கோட்பாடு எதுவும் இருக்காது. இங்குள்ள கேள்வி என்னவென்றால், சாதி சேற்றில் மூழ்கி போயுள்ள இந்திய சமுதாயம் தனது முடிவான லட்சியத்தை எட்ட முடியுமா என்பதுதான். ஒரு நியாயமான, நேர்மையான, நல்லிணக்கமான சமூக அமைப்பில் தவிர வேறு எதிலும் இது சாத்தியமில்லை. சாதி அமைப்பு முறையில் நல்லிணக்கமான சமூக அமைப்பு இருக்க முடியுமா? எல்லா இடங்களிலும் தவறான மதிப்பீடுகளாலும் தவறான கண்ணோட்டங்களாலும் இந்தியர்களின் மனம் திசை திருப்பப்பட்டுள்ளது. த தவறான திசையில் இட்டு செல்லப்பட்டுள்ளது. ஒழுங்குமுறையற்ற பிளவுபட்ட ஒரு சமுதாயம் ஏராளமான வேறுபட்ட முன்மாதிரிகளையும் தரங்களையும் நிர்ணயிக்கிறது. இத்தகைய நிலைமைகளில் ஓர் இந்தியன் சாதி விஷயத்தில் முரண்பாடற்ற உறுதியான நிலையை மேற்கொள்வது சாத்தியமல்ல.
கல்வி சாதியை ஒழித்து கட்ட முடியுமா? முடியும் என்றும் முடியாது என்றும் கூறலாம். தற்போதுள்ளது போல் கல்வி கற்பிக்கப்படுமானால் சாதியின் மீது கல்வியால் எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. எப்போதும் போலவே அது இருக்கும். பிராமண சாதியை இதற்கு தெள்ளத் தெளிவான உதாரணமாக கூறலாம். இவர்களில் 100% கல்வி கற்றவர்களாக இருக்கின்றனர். இன்னும் சொல்லப்போனால் இவர்களில் பெரும்பாலானோர் உயர்கல்வி கற்றவர்களாக உள்ளனர். அப்படி இருந்தும் ஒரு பிராமணர் கூட சாதிக்கு எதிராக குரல் எழுப்பவில்லை. இன்னும் உண்மையை கூறினால் மேற்சாதியை சேர்ந்த கல்வி கற்ற ஒரு பிராமணன்தான் கல்வி கற்பதற்கு முன்னைவிட சாதி அமைப்பு முறை நீடிக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். ஏனென்றால் அவன் முன்னிலும் பெரிய உத்தியோகம் பெறுவதற்கு அவனுக்கு அது கூடுதல் வாய்ப்பினை அளிக்கிறது. இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் சாதியை ஒழிப்பதற்கு கல்வி உதவிகரமாக இல்லை என்பது புலனாகும். இதுதான் கல்வியை பொறுத்தவரையில் அதன் பாதகமான அம்சம். ஆனால் இந்திய சமுதாயத்தின் கீழ்த்தட்டு வர்க்கத்தினருக்கு கல்வி பயனுள்ளதாக இருக்கும். அது அவர்களது எதிர்ப்பு உணர்ச்சியை அதிகப்படுத்தும். ஆனால் அவர்கள் அறியாமையில் ஆழ்ந்து கிடக்கும் இன்றைய நிலைமையில் அவர்கள் சாதி அமைப்பு முறையின் ஆதரவாளர்களாக இருக்கின்றனர். அவர்களது கண்கள் திறக்கப்பட்டதும் சாதி அமைப்பு முறையை எதிர்த்து போராட அவர்கள் தயாராக இருப்பார்கள். தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் கொள்கைகளில் ஒரு தவறு இருக்கிறது. அது என்ன? கல்வி பரந்த அளவில் தரப்பட்டாலும் அது இந்திய சமுதாயத்தில் சரியான உரிய பகுதியிலிருந்து தரப்படவில்லை. சாதி அமைப்பு முறை நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் என்பதில் இந்திய சமுதாயத்தில் சில பகுதியினர் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளனர். ஏனென்றால் அது அவர்களுக்கு பல அனுகூலங்களை அளிக்கிறது. ஆதலால் இத்தகையோர்க்கு நீங்கள் கல்விக்கு வழி செய்து கொடுத்தால் இதனால் சாதி அமைப்பு முறை வலுப்படவே செய்யும். அதே சமயம் சாதி அமைப்பு முறை ஒழிவதில் அக்கறை கொண்ட இந்திய சமுதாயத்தின் மிகவும் கீழ்த்தட்டு மக்களுக்கு கல்வி வசதி செய்து தந்தால் சாதி அமைப்பு முறை சுக்குநூறாக உடைந்து நொறுங்கும். இன்றைய நிலைமையில் கல்விக்கு இந்திய அரசாங்கம் அமெரிக்க ஃபவுண்டேஷனும் வகை தொகையின்றி வழங்கும் உதவி சாதி அமைப்பு முறையை வலுப்படவே செய்யும். செல்வந்தரை மேலும் செல்வந்தராகவும் ஏழையை மேலும் ஏழையாகவும் ஆக்குவது வறுமையை ஒழிப்பதற்கான சரியான மார்க்கம் அல்ல. சாதி அமைப்பு முறையை ஒழிப்பதற்கு கல்வியை பயன்படுத்துவதற்கும் இது பொருந்தும். சாதி அமைப்பு முறையை என்றென்றைக்குமாக நிலைநாட்டுவதற்கு விரும்புபவர்களுக்கு கல்வி வசதி செய்து தருவது இந்தியாவில் ஜனநாயகத்தை வளர்த்து வலுப்படுத்துவதற்கு உதவாது. மாறாக அது இந்தியாவில் நமது ஜனநாயகத்தை மிகுந்த இடர்களுக்கு இடுக்கண்களுக்கு உள்ளாக்கவே செய்யும். 26 ஆலிப்பூர் சாலை, புதுடெல்லி. தேதி 20, 1956.
இத்துடன் இந்த எபிசோட் நிறைவடைந்தது. வேறொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாட்காஸ்ட்.